ஓம் சாந்தி. டிசம்பர் 6, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இங்கிருக்கும் பொழுது நீங்கள் புதிய உலகை நினைவு செய்து ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்க வேண்டும். கேள்வி: உங்கள் புத்தியின் பூட்டை திறக்கக்கூடிய என்ன புரிந்துணர்வை தந்தை கொடுத்துள்ளார்? பதில்: உங்களது புத்தியில் பூட்டப்பட்டுள்ள கேத்ரேஜ் பூட்டு திறக்கப்படும் வகையில் தந்தை இந்த அனாதியான நாடகத்தை பற்றிய புரிந்துணர்வை உங்களுக்கு கொடுத்துள்ளார். உங்களுடைய புத்தி கல் புத்தியிலிருந்து தெய்வீகமானதாக மாற்றப்படுகிறது. இந்த நாடகத்தில் நடிகர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நடிப்பதற்காக உங்களுக்கென ஒரு அனாதியான பாகம் உள்ளது என்ற புரிந்துணர்வை தந்தை கொடுத்துள்ளார். சென்ற கல்பத்தில் எந்த அளவிற்கு நீங்கள் கற்றீர்களோ அதே போன்றே இப்பொழுதும் கற்பீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கிருந்து ஆன்மீக குழந்தைகளாகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் எங்களுடைய தந்தையாகிய கணத்திலிருந்து எங்களது ஆசிரியராகவும் அத்துடன் சத்குருவின் வடிவத்தில் கற்பித்தல்களை கொடுக்கின்றார். அவர் தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருந்த பொழுதிலும் அவர் சிறு குழந்தை அல்ல என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். அவர் அனைவரிலும் உயர்ந்தவரும் மகத்தானவரும் ஆவார். நீங்கள் அனைவரும் அவரது குழந்தைகள் என்று தந்தைக்கு தெரியும். நாடக நியதிக்கு ஏற்ப வந்து உங்களை தூய உலகிற்கு அழைத்து செல்லுமாறு நீங்கள் அவரை அழைத்தீர்கள். ஆனால் நீங்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. சத்திய யுகம் தூய உலகம் என்றும் கலியுகம் தூய்மையற்ற உலகம் என்றும் அழைக்கப்படுகிறது என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் கூறினீர்கள், எங்களை இராவணனின் சிறையிலிருந்து விடுவியுங்கள், எங்களை அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுவித்து எங்களின் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் திரும்ப அழைத்து செல்லுங்கள். முக்தியும் ஜீவன் முக்தியும் அல்லது அமைதி தாமமும் சந்தோஷ தாமமும், இந்த இரண்டு பெயர்களும் மிகவும் நல்லவை. குழந்தைகளாகிய உங்கள் புத்திக்கு அமைதி தாமம் எங்கே உள்ளது அல்லது சந்தோஷ தாமம் எங்கே உள்ளது என்று தெரியும். வேறு எவரது புத்தியிலும் இது இல்லை. அவர்கள் முற்றிலும் விவேகமற்றவர்கள். விவேகமானவர்கள் ஆகுவதே உங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் ஆகும். விவேகமற்றவர்கள் அவர்களைப் போன்று, லக்ஷ்மி நாராயணரைப் போன்று விவேகமானவர்கள் ஆகுவதற்கான இலக்கையும் குறிக்கோளையும் கொண்டுள்ளனர். இங்கே இலக்கும் குறிக்கோளும் என்ன என்பதை அனைவருக்கும் நீங்கள் கற்பிக்க வேண்டும். அது மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதாகும். இது மனிதர்களின் உலகமாகும், அது தேவர்களின் உலகமாகும். சத்திய யுகம் தேவர்களின் உலகம். எனவே கலியுகம் நிச்சயமாக மனிதர்களின் உலகமாகவே இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆக வேண்டும் என்பதால் நிச்சயமாக நாங்கள் அதி மேன்மையான சங்கம யுகத்திலேயே இருக்கின்றோம். அவர்கள் தேவர்கள், இவர்கள் மனிதர்கள். தேவர்கள் விவேகமானவர்கள். தந்தையே அவர்களை விவேகமானவர்கள் ஆக்கினார். அவர் உலகின் அதிபதியாவார். அவர் ஒரு பொழுதும் அந்த உலகின் அதிபதியாகாத போதிலும் அவருக்கு இப்புகழ் உள்ளது. எல்லையற்ற தந்தை ஒருவரே எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுப்பவர். புதிய உலகில் எல்லையற்ற சந்தோஷமும் பழைய உலகில் எல்லையற்ற துன்பமும் உள்ளது. அந்த தேவர்களின் படம் உங்களின் முன்னால் உள்ளது. அவர்களின் புகழ் அதில் உள்ளது. இந்நாட்களில் 5 தத்துவங்களும் வணங்கப்படுகின்றன. நீங்கள் அதி மேன்மையான சங்கமயத்தில் உள்ளீர்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாதத்தை சொர்க்கத்திலும் ஒரு பாதத்தை நரகத்திலும் வைத்துள்ளீர்கள் என நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இங்கே வசித்த போதிலும் உங்களுடைய புத்தி புதிய உலகிலேயே உள்ளது. ஆகையால் உங்களை புதிய உலகிற்கு அனுப்புகின்ற ஒருவரை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலமே நீங்கள் தூய்மையாகுவீர்கள். ஷிவ் பாபா இங்கிருந்து இதை விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர் எப்பொழுது வந்தார் அல்லது அவர் வந்தபொழுது என்ன செய்தார் என்று தெரியாது. அவர்கள் சிவராத்திரியையும் அத்துடன் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பையும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பயன்படுத்திய அதே வார்த்தைகளை ஷிவ் பாபாவிற்கு பயன்படுத்துவதில்லை. அவர்கள் சிவராத்திரி என்று கூறுகின்ற போதிலும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அர்த்தம் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. கலியுக முடிவில் எல்லையற்ற துன்பமும் சத்திய யுகத்தில் எல்லையற்ற சந்தோஷமும் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். கல்பத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு கல்பத்திற்கு முன்னர் இதை கற்றவர்களே இப்பொழுதும் கற்பார்கள். அவர்கள் எவ்வாறெல்லாம் முயற்சி செய்தார்களோ பின்னர் திரும்பவும் அதனையே செய்து அதற்கு ஏற்ப அந்தஸ்தை பெற்றுக் கொள்வார்கள். முழு கல்பமும் உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்களே உயர்ந்த அந்தஸ்தை பெற்று பின்னர் அதற்கு ஏற்ப கீழிறங்கி வந்தவர்கள். மாலையில் உள்ள ஒவ்வொரு மனித ஆத்மாவும் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருகின்றனர் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு கணத்திலும் அவரவர் நடிப்பதற்கான அவரது சொந்த பாகத்தை பெற்றுள்ளார்கள். தந்தை இந்த நாடகத்தில் அனாதியாகவே உருவாக்கப்பட்டுள்ள பாகத்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். தந்தை உங்களுக்கு கற்பித்தவற்றை இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். தந்தை ஒவ்வொரு 5000 வருடங்களிலும் வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் நாங்கள் அதை எங்களுடைய சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. ஆத்மாக்கள் என்ற ரீதியில் நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது உங்களை ஷரீரமற்ற ஆத்மாக்களாக கருத வேண்டும். ஆத்மாக்கள் தூய்மையாகுவதற்காக அவர்களது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுது தூய ஷரீரத்தை பெறுவார்கள். ஆத்மா தூய்மையற்றதாகும் பொழுது அவருடைய ஆபரணமும் ஷரீரம் தூய்மையற்றதாகும். அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். எந்த ஒரு ஆத்மாவும் மற்றவரை போன்றில்லை. ஒருவரின் முக சாயலும் நடவடிக்கையும் மற்றவரை போன்று இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் தமது சொந்த பாகத்தை வரிசை கிரமமாக நடிக்கின்றனர். நாடகத்தில் சிறிதளவேனும் மாற்றம் ஏற்பட முடியாது. நாடகத்தில் நேற்று பார்த்த அதே காட்சிகளை நாளை பார்ப்பீர்கள். அதே விஷயங்கள் மறுபடி நடைபெறும். இது நேற்று இன்று பற்றிய எல்லையற்ற நாடகமாகும். எவ்வாறு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் பெற்றுக்கொண்டீர்கள் என்றும் பின்னர் எவ்வாறு அதை தொலைத்தீர்கள் என்றும் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. நீங்கள் இப்பொழுது ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஞானத்தை இன்று புரிந்து கொள்கிறீர்கள். இன்று பாரதம் பழைய நரகமாகும். நாளை அது புதிய ஸ்வர்க்கமாகும். நீங்கள் புதிய உலகிற்கு செல்ல இருக்கின்றீர்கள் என்பது உங்களுடைய புத்திக்கு தெரியும். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். மேன்மையானவர்கள் நிச்சயமாக மேன்மையான உலகத்திலேயே வசிப்பார்கள். லக்ஷ்மி நாராயணன் மேன்மையானவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் மேன்மையான சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள். சீரழிந்தவர்கள் நரகத்தில் வசிக்கின்றனர். நீங்கள் இதன் முக்கியத்துவத்தை இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இந்த எல்லையற்ற நாடகத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது அது உங்கள் புத்தியில் இருக்கும். அவர்கள் சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது பற்றி எதுவுமே தெரியாது. ஆகையால் குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்ச்சி அடைந்து மற்றவர்களையும் புத்துணர்ச்சி அடைய செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் நீங்கள் ஜீவன் முக்தி அடைவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் சொர்க்கத்திற்கு வருவதில்லை. இந்த உலகை தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்குவதே எனது பாகமாகும். அங்கே உங்களிடம் எல்லையற்ற பொக்கிஷங்கள் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் கடனாளிகளாக இருக்கின்றீர்கள். இதனாலேயே வந்து எல்லையற்ற ஆஸ்தியை உங்களுக்கு தருமாறு நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பின்னர் ஒவ்வொரு கல்பத்திலும் ஏழைகள் ஆகின்றீர்கள். நீங்கள் படங்களை விளங்கப்படுத்த உபயோகிக்கும் போது உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதன்மையான தேவர்களாக இருந்த லக்ஷ்மியும் நாராயணரும் 84 பிறவிகள் எடுத்து சாதாரண மனிதர்கள் ஆகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை இப்பொழுது பெற்றுள்ளீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் உருவாக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். அந்த தெய்வ உலகம் வைகுந்தமாகிய ஸ்வர்க்கம் என்று கூறப்பட்டது. இப்பொழுது பாரதத்தை நீங்கள் அந்த பெயரினால் அழைக்க மாட்டீர்கள். இப்பொழுது இது அசுர உலகம். இப்பொழுது அசுர உலக முடிவினதும் தெய்வ உலக ஆரம்பத்தினதும் சங்கமமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த விஷயங்களை புரிந்து கொண்டுள்ளீர்கள். வேறு எவரினதும் வாயிலிருந்து இந்த விஷயங்களை நீங்கள் கேட்க முடியாது. தந்தை வந்து இவருடைய வாயை உபயோகிக்கின்றார். யாருடைய வாயை அவர் உபயோகிக்கின்றார் என மக்கள் புரிந்து கொள்வதில்லை. யாருடைய சரீரத்தில் தந்தை வருகின்றார்? ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஓட்டுகின்றீர்கள். ஷிவ் பாபாவிற்கு சொந்தமாக ஒரு ரதம் இல்லை. அவருக்கு நிச்சயமாக ஒரு வாய் தேவைப்படுகிறது. இல்லாது விட்டால் அவர் எவ்வாறு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? அவர் தூண்டுதல் மூலம் உங்களுக்கு கற்பிக்க முடியாது. ஆகையினால் இக்கருத்துகள் அனைத்தையும் உங்கள் இதயத்தில் குறித்து வையுங்கள். கடவுளின் புத்தியிலுள்ள ஞானம் அனைத்தும் உங்களின் புத்தியிலும் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் கிரகிக்க வேண்டும். உங்களுடைய புத்தி நன்றாக இருக்கிறது தானே என்றொரு கூற்று உள்ளது. புத்தி ஆத்மாவிலேயே இருக்கிறது. ஓர் ஆத்மா அவரது புத்தியினால் புரிந்து கொள்கின்றார். உங்களுடைய புத்தியை கல்லாக்கியது யார்? உங்களுடைய புத்தியை ராவணன் என்னவாக மாற்றிவிட்டான் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நேற்று இந்த நாடகம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கவில்லை. உங்களுடைய புத்தியில் கோத்ரேஜ் போட்டு போடப்பட்டிருந்தது. கடவுள் காட் என்ற வார்த்தை அதில் இருக்கிறது. தந்தையினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தி கல்புத்தியாக மாறிவிட்டது. பின்னர் தந்தை மீண்டும் வந்து பூட்டை திறக்கின்றார். சத்திய யுகத்தில் அனைவரும் தெய்வீக புத்தியை கொண்டிருக்கிறார்கள். தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை பயக்கின்றார். அனைவரது புத்தியும் வரிசைக்கிரமமாக திறக்கப்படும். ஆத்மாக்கள் ஒருவர் பின் ஒருவராக தொடர்ந்து இங்கு கீழிறங்கி வருவார்கள். எவருமே மேலிருக்க முடியாது. தூய்மையற்ற எவரும் அங்கு இருக்க முடியாது. தந்தை உங்களை தூய்மையாக்கி உங்களை தூய உலகிற்கு திரும்ப அழைத்து செல்கின்றார். தூய்மையான ஆத்மாக்கள் அனைவரும் அங்கேயே வசிக்கின்றார்கள். அது அசரீரி உலகம். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். எனவே உங்களது வீடு உங்களுக்கு நெருக்கமாக தெரிகின்றது. உங்களுடைய வீட்டில் நீங்கள் பெருமளவு அன்பு கொண்டுள்ளீர்கள். அந்த வீட்டில் நீங்கள் கொண்டிருக்கின்ற அளவு அன்பு வேறு எவரும் கொண்டிருப்பதில்லை. எவ்வாறாயினும் நீங்களும் வரிசைக்கிரமமானவர்களே. தந்தை மீது அன்புள்ளவர்கள் வீட்டின் மீதும் அன்பு கொண்டிருக்கிறார்கள். விசேஷமான அன்புள்ள குழந்தைகளும் இருக்கிறார்கள். நல்ல முயற்சி செய்வதுடன் விசேஷமான அன்பிற்குரிய குழந்தைகள் ஆகியவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார்கள் என நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அது நீங்கள் வயதான சரீரத்தையோ அல்லது இளமையான சரீரத்தையோ கொண்டிருப்பதில் தங்கியிருப்பதில்லை. ஞானத்திலும் யோகத்திலும் திறமைசாலிகளாக உள்ளவர்களே மூத்தவர்கள் ஆவார்கள். ஞானத்திலும் யோகத்திலும் திறமைசாலிகளாக உள்ள பல இளைய குழந்தைகள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வயதானவர்களுக்கு கற்பிக்கின்றார்கள். பொதுவாக வயதானவர்களே இளைய வயதினருக்கு கற்பிக்கின்ற வழமை உள்ளது. இந்நாட்களில் குள்ளமானவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களும் குள்ளமானவர்களே, சிறியவர்கள். ஓர் ஆத்மா சிறிய புள்ளியாவார். எவ்வாறு நீங்கள் அவரை இடை போட்டு பார்க்க முடியும்? அவர் ஒரு நட்சத்திரம் போன்றவர். நட்சத்திரம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் மக்கள் மேலே பார்க்கிறார்கள். நீங்கள் நட்சத்திரம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பார்க்கின்றீர்கள். நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள். அவை வானத்து நட்சத்திரங்கள். அவை உயிரற்றவை. நீங்களோ உயிருள்ளவர்கள். அந்த நட்சத்திரங்கள் ஒரு பொழுதும் மாற்றமடைவதில்லை. ஆனால் நட்சத்திரமாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். நீங்கள் மிகப்பெரிய பாகத்தை நடிக்கின்றீர்கள். உங்களுடைய பாகத்தை நடிக்கும் பொழுது உங்கள் பிரகாசம் மங்கிவிடுகிறது. உங்களுடைய மின்கலம் சக்தி இழந்து விடுகிறது. பின்னர் ஆத்மாக்களாகிய நீங்கள் முற்றிலும் மங்களாகும் பொழுது தந்தை வந்து இந்த ஞானத்தை உங்களுக்கு பல்வேறு முறைகளில் விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்களாகிய உங்களின் உள்ளிருந்த சக்தி பயன்படுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து பெறும் சக்தியினால் உங்களை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மின்கலத்திற்கு மீண்டும் சக்தியூட்டுகின்றீர்கள். மாயை இதில் பல தடைகளை உருவாக்குகின்றாள். அவள் உங்களுடைய மின்கலத்தை சக்தி ஊட்டுவதிலிருந்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றாள். நீங்கள் உயிருள்ள மின்கலன்கள். தந்தையுடன் யோகம் செய்வதன் மூலம் நீங்கள் சதோப்பிரதானம், அதாவது முற்றிலும் தூய்மையாகுவீர்கள் என நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது தமோப்பிரதான், அதாவது முற்றிலும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். அந்த எல்லைக்கு உட்பட்ட உலக கல்விக்கும் இந்த எல்லையற்ற கல்விக்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமமாகவே மேலே செல்வார்கள். பின்னர் அவர்கள் தங்களுடைய சொந்த பாகத்தை நடிப்பதற்கு அவர்களுக்குரிய நேரத்தில் கீழிறங்கி வருவார்கள். ஒவ்வொருவரும் நடிப்பதற்கு அவரது சொந்த அழியாத பாகத்தை பெற்றுள்ளார்கள். எத்தனை முறை உங்களுடைய அழியாத 84 பிறவிகளின் பாகத்தை நடித்துள்ளீர்கள்? எத்தனை முறை ஆத்மாக்களாகிய உங்கள் மின்கலம் சக்தியூட்டப்பட்டு பின்னர் சக்தி இழக்கப்பட்டது? உங்களுடைய மின்கலம் சக்தி இழந்துவிட்டது என்று அறிந்தும் ஏன் சக்தி ஊட்டுவதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றீர்கள்? ஏனெனில் மாயை உங்கள் மின்கலத்தை சக்தியூட்ட அனுமதிப்பதில்லை. மாயை உங்களது மின்கலத்திற்கு சக்தியூட்டுவதை மறக்கச் செய்கின்றாள். அவள் உங்களுடைய மின்கலத்தை மீண்டும் மீண்டும் சக்தி இழக்கச் செய்கின்றாள். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்கின்றீர்கள், ஆனால் உங்களால் முடியாதுள்ளது. தங்களது மின்கலத்தை சக்தியூட்டி சதோப்பிரதான் ஸ்திதிக்கு நெருக்கமாக வந்தவர்களின் மின்கலத்தை கூட மாயை சக்தி இழக்க செய்கின்றாள். நீங்கள் சிறிதளவு தவறு செய்தாலும் மாயை உங்களது மின்கலத்தை விரைவாக சக்தி இழக்க செய்கின்றாள். இது கடைசி வரைக்கும் தொடர்ந்தும் நடைபெறும். பின்னர் யுத்தத்தின் முடிவில் அனைத்தும் முடிந்த பின்னர் உங்கள் மின்கலத்தின் சக்திக்கு ஏற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையின் குழந்தைகள். தந்தை வந்து அனைவரையும் அவர்களது மின்கலத்தை சக்தியூட்டுமாறு தூண்டுகின்றார். உருவாக்கப்பட்டுள்ள இந்நாடகம் மிக அற்புதமானது. தந்தையுடன் யோகம் செய்ய நீங்கள் முயற்சிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அவரை விட்டு விலகி செல்கின்றீர்கள். அதனால் நீங்கள் பெருமளவு இழக்கின்றீர்கள். நீங்கள் விலகி செல்லாதிருக்க முயற்சி செய்வதற்கே தூண்டப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் முயற்சி செய்கையில் நாடகம் முடிவுக்கு வரும் பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உங்களது பாகமும் முடிவுக்கு வருகிறது. ஆத்மாக்களாகிய உங்களது மாலையும் தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது. ருத்ராட்ச மாலையும் அத்துடன் விஷ்ணுவின் மாலையும் உள்ளது என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவருடைய மாலை முதலாவது இலக்கத்தில் இருக்க வேண்டும். தந்தை உலகை தெய்வீகமானதாக ஆக்குகின்றார். அங்கே ருத்ரரின், அதாவது அனைத்து ஆத்மாக்களின் மாலை இருப்பது போன்றே ருண்டாவின், அதாவது விஷ்ணுவின் மாலையும் இருக்கிறது. பிராமணர்களின் மாலை இப்பொழுது உருவாக்கப்பட முடியாது, ஏனெனில் மாற்றங்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. ருத்ரரின் மாலை உருவாக்கப்பட்டதும் அது பூர்த்தியாகும். பிராமணர்களின் மாலையும் இருக்கும், ஆனால் அது இன்னமும் உருவாக்கப்படவில்லை. உண்மையில் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். ஷிவ் பாபாவின் குழந்தைகளின் மாலையும் அத்துடன் விஷ்ணுவின் மாலையும் உள்ளது. நீங்கள் பிராமணர்கள் ஆகின்றீர்கள், எனவே ஷிவ் பாபாவிற்கு ஒரு மாலையும் பிரம்மாவிற்கு ஒரு மாலையும் தேவைப்படுகின்றன. இந்த ஞானம் முழுவதும் வரிசை கிரமமாக உங்கள் புத்தியில் உள்ளது. அனைவரும் இதனை கேட்கின்றார்கள், ஆனால் அந்த கணத்திலேயே சிலருடைய காது மூலமாக அது வெளியேறி விடுகிறது. அவர்கள் கேட்பதில்லை, சிலர் கற்பதும் இல்லை. கடவுளே தங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கின்றார் என்று அவர்கள் அறியாதிருக்கின்றனர். அவர்கள் கற்பதும் இல்லை. நீங்கள் இக்கல்வியை பெருமளவு சந்தோஷத்துடன் கற்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகளாகிய நான் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றேன். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆகும் வகையில் நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதால் உங்களுடைய மின்கலத்தை, அதாவது ஆத்மாவாகிய உங்களை சக்தியூட்ட வேண்டும். உங்கள் மின்கலம் முற்றிலும் சக்தி இழைக்கும் வகையில் நீங்கள் கவனக்குறைவு ஆகாதீர்கள். இரண்டு, விசேஷமான அன்பு குழந்தை ஆகுவதற்கு வீட்டையும் தந்தையையும் நேசிக்க வேண்டும். இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் போதை அடைந்திருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துபவற்றை உங்களுடைய சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரே ஒரு தந்தையை உங்களின் உலகமாக்கி அந்த ஒருவரால் கவரப்பட்டிருப்பதன் மூலம் எவ்விதமான கர்ம பந்தனத்திலிருந்தும் விடுபடுவீர்களாக. நீங்கள் வேறு எவருக்குமன்றி ஒரே ஒரு தந்தைக்கு உரியவராக இருக்கும் அனுபவத்தில் சதா இருக்க வேண்டும். ஒரே ஒரு பாபாவே எனது உலகம். வேறெந்த கவர்ச்சிகளும் இல்லை, வேறெந்த கர்ம பந்தனமும் இல்லை. உங்களின் பலவீனமான சமஸ்காரங்களின் பந்தனம் எதுவும் இல்லாதிருக்க வேண்டும். எவரின் மீதும் எனது என்ற ஏதாவது உரிமையை கொண்டிருப்பவர்களுக்கு கோபமோ அல்லது அகங்காரமோ இருக்க முடியும். அதுவும் ஒரு கர்ம பந்தனமே. எவ்வாறாயினும் பாபா உங்களின் உலகமாக இருக்கும் பொழுது, இந்த விழிப்புணர்வு உங்களுக்குள் இருக்கும் பொழுது, எனது எனது என்ற அனைத்தும் எனது பாபா என்பதற்குள் அமிழ்ந்துவிடும். நீங்கள் இலகுவாக கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபடுவீர்கள். ஸ்லோகம். எல்லையற்ற மனோபாவத்தையும் பார்வையையும் கொண்டவர்கள் மகாத்மா ஆவார்கள். ஓம் சாந்தி.